ஒரு பிரபலமான ஒரு ஒரு நீக்ரோ எழுதின ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டு எப்படி வருதுன்னா, வேர் யூ தேர் வென் தே க்ரூசிஃபைட் மை லார்ட், வேர் யூ தேர் வென் தே நெயில்டு மை லார்ட் அப்படின்னு வருது, ஆரம்பிக்கிறது அந்த பாட்டு. எப்படின்னா தமிழில் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா, தமிழில் இல்லை அந்த பாட்டு, என் ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது நீ அங்கே இருந்து பாத்தியா, என் ஆண்டவரை ஆண்டவருக்கு முள்முடி சூட்டும் போது நீ அங்கிருந்து அதை பாத்தியா, என் ஆண்டவரை வாரினால் அடிக்கும் போது நீ அங்கிருந்து பாத்தியா அப்படின்னு தான் அந்த பாட்டே வருது. முழு பாட்டே அப்படித்தான். ஏன் அந்த பாட்டு அப்படி எழுதியிருக்காங்க, அதை நினைத்து பார்க்கும்போது சில நேரத்தில் என் உள்ளமெல்லாம் நடுங்குகிறது அப்படின்னு அந்த பாட்டில் வரும் கவி. ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. ஏன் அந்த பாட்டு எழுதியிருக்குன்னா, அந்த பாட்டினுடைய நோக்கம், அந்த பாட்டை பாடுறவங்க வந்து அந்த காட்சியை அவங்களுக்கு கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் அந்த பாட்டு எழுதியிருக்கிறது. யோவான் வந்து நமக்கு இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை எழுதும் போது அந்த கிரேக்க மொழியில் வந்து அந்த அந்த டென்ஸ், எந்த டென்ஸில் எழுதியிருக்காருன்னா ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்ட் டென்ஸ்னுவாங்க. தமிழில் வந்து சரித்திர பிரகாரமான நிகழ்காலம். அது எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, அந்த ஆத்தர் வந்து எழுதும்போது அதை படிக்கிறவங்க வந்து தான் எழுதுகிறத அந்த காட்சிக்கே போய் அவங்க கண் முன்னாடி நடக்கிற மாதிரி அவங்க அதை படிக்கணும் அப்படின்னு போது தான் அதை பயன்படுத்தி எழுதுவாங்க. யோவான் நமக்கு அந்த இயேசுடைய பாடுகளை எழுதும்போது அந்த டென்ஸை பயன்படுத்துறாரு. ஏன்னா அந்த காட்சிகளை அந்த காரியங்களை நம்ம படிக்கும்போது அந்த இடத்துக்கே நம்ம போய் அங்கே ஒரு நபர்களாக இருந்து அதை பார்த்த மாதிரி நம்ம உணரணும் என்பதற்காக அவர் அதை எழுதியிருக்கிறாரு. நம்ம கற்பனையின் மூலமாக அதை செய்யணும்னு தான் அப்படி எழுதியிருக்கிறது. இந்த வசனங்கள் வந்து ஆக்சுவலாக யாருமே தகுதியாக போதிக்க முடியாத வசனங்கள் இல்லைங்களா. எவ்வளோதான் போதித்தாலும் அதுக்கு ஏற்றபடி யார் தான் போதிக்க முடியும், யாருனாலையும் போதிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். நானும் யோசிச்சு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பாஷைனாலையும் அறிவுனாலையும் உணர்வுனாலையும் அனுபவத்தினாலையும் குறைவாக இருக்கிற நான் போய் எப்படி இந்த வசனத்தை போதிப்பேன், என்ன பற்றி ஒரு உணர்வு, ஒரு குறைவான உணர்வு, இதை போய் எப்படி போதிக்கிறது. இன்னும் நம்மளை மாதிரி ஜனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஊசி போடுறதுக்கும் பயந்துக்கிட்டு மாத்திரையை கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு போகிற நம்மளை மாதிரி ஜனங்களுக்கு, அது கூட நம்ம அந்த வலி கூட தாங்க முடியாத ஜனங்களுக்கு வாரினால் அடிக்கிறதுன்னா நமக்கு எப்படி புரியும், புரியுதுங்களா? அந்த வலி என்ன என்னன்னு நமக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா போதும், ஒரு ஒன்று நம்மளுக்கு தப்பாக சொல்லிட்டா போதும், ஒரே கோபம், ஒரே மூஞ்சை தூக்கி வச்சுக்கிற நம்மளை மாதிரி ஜனங்களுக்கு பயங்கரமா திட்டி ஒரு கூட்டமே வந்து இயேசு முகத்துல காரி துப்புதுன்னா அந்த அவமானத்தின் வழி நமக்கு என்ன புரியும், புரியுதுங்களா? நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளுடைய நிலைமைனாலையும் நம்மளுடைய சீரழிவுனாலையும் பெருமைனாலையும் இயேசு பட்ட பாடுகளை நம்ம கற்பனை பண்றதோ கற்பனை பண்ணவே முடியாது, புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இதை எப்போ ரொம்ப உணர்ந்துக்கலாம்னா, ஒரு பிரசங்கத்தின் மூலமாக ஓரளவுக்கு உணரலாம், ஆனால் தனிப்பட்ட விதத்தில் இந்த வசனம் எழுதியிருக்கிற விதம் தனிப்பட்ட விதத்தில் மிக அவசியமாக நம்ம ஒவ்வொருத்தரும் தியானிக்கிறது ரொம்ப பலன் கொடுக்கும். நமக்கு அமைதியாக உட்காந்து ரகசியமாக உட்காந்து அங்கே நடந்த காட்சிகளை அங்கே நடந்த வார்த்தைகளை பார்த்து யோவான் நமக்கு எழுதியிருக்கிற விதத்தை பார்த்து நம்ம தியானிக்கிறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை செய்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா அநேக பிரச்சனைகளுக்கு அநேக உலகத்தில் மனுஷருங்க சந்தித்த நம்ம சந்திக்கிற உபத்திரவங்களுக்கு கஷ்டங்களுக்கு பதில் கொடுத்த ஒரு காட்சி அந்த காட்சி, சிலுவை காட்சி. விநாய சர்வே நம்ம பாட்டில் வருது இல்லைங்களா, அருமையான பாட்டு அது. நீங்கள் அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கலாம். 50வது பாட்டுங்களா, 50வது பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்று உணர்ந்தேன் என் உள்ளத்தில். அது பாருங்களேன், அந்த சிலுவை காட்சி பார்க்கும்போது தான் இந்த மனுஷருக்கு ஏற்பட்ட உணர்வு, பூலோக மேன்மையெல்லாம் பூலோகத்தில் பெருசாக புகழ்றது பெருசாக வருதெல்லாம் நஷ்டம் என்று உணர்ந்தேன். அது சொல்லிட்டு போறார், எவ்வளோ கருத்தாக சொல்லிட்டு போறார் பாருங்க. என் மீட்பர் சிலுவை எல்லாம் வேறு எதை நான் பாராட்டுவேன், சிற்றின்பம் யாவும் அதனால் தகாததென்று தள்ளுவேன். சிற்றின்பங்கள்லாம் யூஸ்லெஸ், எனக்கு பிடிச்ச இன்பங்கள்லாம் யூஸ்லெஸ் தள்ளுவேன். அந்த பவர் அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? நமக்கெல்லாம் சிற்றின்பம்லாம் எவ்வளவு பிடிக்கும். சிற்றின்பம்னா என்ன தெரியுங்களா? என்ன சிற்றின்பங்கள்? நமக்கு பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட், நமக்கு பிடிச்ச இன்பமான காரியங்கள், உலக காரியங்கள், அது பாவம் இல்லாத காரியங்களும் கூட இருக்கலாம். இவருக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது என்னுடைய சிற்றின்பம்லாம் தகாதது அப்படின்னு தூக்கி போடுவேன் அப்படின்னு. கைத்தலை காலிலும் இதோ பேரன்பு துன்பு கலந்து பாய்ந்தோடும் காட்சி போல் உண்டோ முள்முடியும் ஒப்பற்றது. அவருக்கு பாருங்களேன், நாலாவது கவியில சரங்கள் அனைத்தும் இவ்வன்புக்கு எம்மாத்திரம். சராசரங்களுக்கே நான் முதலாளியா இருந்தாலும் அதையே நான் கொடுத்தாலும் இவ் அன்புக்கு எம்மாத்திரம். அவ்வளோ பெரிய அன்பு எந்த காட்சியில தெரியுது? சிலுவை காட்சியில நமக்கு தெரிகிறது. என் ஜீவன் சுகம் செல்வம் என் நேசருக்கு பாத்தியம். பாத்தியம்னா சொந்தம். என் ஜீவன், என் சுகம், என் செல்வம், என் உடல் பொருள் ஆவின்றோம் இல்லைங்களா, எல்லாமே என் நேசருக்கு இது ஒப்பு கொடுக்குறேன். ஏன்? இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் எனக்காக என்ன செஞ்சிருக்காருன்ற அந்த காட்சியை பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு. நமக்கு அந்த மாதிரி பரிசுத்தாவி அதை உணர்த்துறாரா அந்த காட்சியை பார்க்கும்போது? ஏன் தெரியுங்களா, அந்த காட்சி வந்து நம்ம உணர்றதில்ல, நமக்கு தெரியறதில்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு. அதனால தான் நம்ம தனிப்பட்ட விதத்தில் தியானம் செய்யும் போது அநேக பிரச்சனைகளை உபத்திரவங்களுக்கு அந்த காட்சி பதில் கொடுக்கும். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்முடைய பெருமை அவங்களுக்கு தெரியுமா? ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிடக்கூடாது, ஒரு வாரம் நம்ம ஒரு மாதிரி கோபம் வந்துடும். புரியுதுங்களா? அப்படியே ரொம்ப இதாயிருவோம். அந்த பெருமையை உடைக்கக்கூடியது அந்த காட்சி. நான் என்ன, என் நேசரை என்னன்னா பேசியிருக்காங்க, என் நேசருக்கு என்னன்னா அவமானம் கொடுத்தாங்க, என்ன போய் பேசிட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெருமை வரலாமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படி வரலாமா? அந்த காட்சியை பார்த்தா அவனுக்கு வரவே வராது. என்ன பேசணும், என் நேசர் வாங்கிக்கிட்டாரே அமைதியான்னு பார்த்து அந்த குணம் அவனுக்கு வரும். அதே மாதிரி நம்ம அனுபவிக்கிற எவ்வளோ வலி, வேதனை, அவமானம். எனக்கு வாழ்க்கையில் நான் ரொம்ப வலி அனுபவிச்சது இல்லை, ஆனால் வலி வரும்போது என்னால் தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். வலி வரும்போது, ஒரு உடம்பு சரியில்லை, உடம்பு வலி வரும்போது, இயேசுப்பட்ட வழியை நம்ம நினச்சிக்கும் போது, அந்த சிலுவை காட்சியை நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய வழியெல்லாம் சின்னதாயிருது தெரியுங்களா? எவ்வளவோ பேர் பரிசுத்தவான்கள், அதான் பெரிய பெரிய வியாதியெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போன ஒரு பெரிய மருந்து அவங்களுக்கு என்ன தெரியுமா? இயேசுப்பட்ட காட்சி, இயேசு அனுபவித்த வழி காட்சி. அதைத்தான் நம்ம நினச்சிக்கணும். என்ன கடினமான இருதயம் இருந்தாலும், எவ்வளோதான் திருந்தாத ஒரு ஜென்மமாக இருந்தாலும், இயேசுப்பட்ட காட்சி, சிலுவை காட்சியை பார்க்கும்போது மனதுருகிற ஒரு காட்சி அது. சரியான விதத்தில் பரிசுத்தாவி நம்மளை அந்த நம்ம தியானித்து பார்த்தோன்னா நம்மளை மாற்றக்கூடிய ஒரு காட்சி. புரியுதுங்களா? அதை அவ்வளோ அளவுக்கு போதிக்க எனக்கு திறமை இல்லை, என்னால் முடியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அதை தியானிக்கலாம், வீட்டில் போய் அந்த வசனங்களை நீங்கள் போய் பார்த்து தியானிக்கலாம். சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். அந்த வசனங்களே நான் திருப்பி ரிப்பீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் படித்தது எனக்கு மனசு ஆறல. இப்போ படிக்கும்போது நம்மளுடைய கற்பனையை பயன்படுத்தி, நம்மளுடைய கற்பனையில் பிலாத்துடைய அரண்மனைக்கு நம்ம போய், உங்களுக்கு தெரியுமா அந்த இடம் இன்னமும் இருக்கிறது? இயேசுவை முள்முடி சூட்டி வாரினால் அடித்த இடம் இன்னமும், நீங்கள் இஸ்ரவேல் டூருக்கு போனீங்கன்னா இன்னமும் அந்த இடம் அப்படியே இருக்குது. அந்த இடம் பூமி கல்லு போட்டிருப்பாங்க, கீழே அந்த கல்லில் எழுதியிருப்பாங்க இயேசுக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு. இஸ்ரவேலில் இன்னமும் அந்த இடம் இருக்கிறது. அந்த படத்தை நான் பார்த்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இயேசு என்ன நிலையில் இருக்கிறாருன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அவர் வந்து மிக பயங்கரமான கெச்சமனை தோட்டத்தை முடித்து, அந்த கெச்சமனை தோட்டத்தில் அவருக்கு இருக்கிற அந்த டென்ஷன், அந்த ப்ரெஷரில் அவருக்கு அந்த பிபியெல்லாம் எவ்வளோ எண்ணி முடியாத நிலைமைக்கு அயில, எந்த அளவுக்கு பிபி பெருசாக அயில போச்சுன்னா, அவருடைய ரத்தம் நாடியை விட்டு வெளியே வேர்வா வந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். அங்கேயே ஆக்சுவலாக செத்து போயிருக்கணும் அவர். ஆனால் அந்த தேவ தூதருங்க வந்து அவரை பலப்படுத்தினதுனால கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கெச்சமன தோட்டத்திலிருந்து வந்து அவரை கைது பண்ணி அவரை வெளியே கூட்டு வராங்க. அவர் கைது பண்ணி வெளியே வரும்போது அந்த முழு நைட்டும் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். முழு ராத்திரியும் அந்த விசாரணை, அந்த சனித்திரிய சங்கம், அந்த அண்ணா போட்டு அவரை விசாரித்து அவரை வந்து மிக கொடுமையாக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அந்த மரண தீர்ப்பு கொடுத்து முடித்த பிறகு அவர் முகத்தில் எல்லோரும் குத்தினாங்கன்னு நம்ம பார்க்குறோம். குத்தம்போ ஒரு ஒரு பஞ்சிங் பேக்னுவாங்க தெரியுங்களா, வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது ஒரு பஞ்சிங் பேக், பாக்ஸிங் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அவர் அந்த மூஞ்சை அப்படி குத்துனாங்களா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மூஞ்சை குத்திட்டு அவர் மூஞ்சில காரிய துப்பி அவர் கண்ணுல ஒரு மூஞ்சில ஒரு துணியை கட்டிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அடி அடி நடிச்சு, உன்னை யார் அடி, தீர்க்கதரிசியே நீ ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, உன்னை யார் அடித்தது அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னாங்களாம். தீர்க்கதரிசியே உன்னை யார் அடித்தது அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி நைட்டெல்லாம் அப்படி கஷ்டப்படுத்திட்டு திருப்பி காலையில விசாரணைக்கு பிலாத்து கிட்ட கூப்பிட்டு வராங்க. பிலாத்துடைய முதல் முயற்சியா அவரு ஏரோது கிட்ட அனுப்புறாரு. அங்க இருந்து ஏரோது கிட்ட எப்படி கூப்பிட்டு போயிருப்பாங்க, அவரு இன்னும் கட்டோடு தான் இருக்கிறாரு, கட்டு அவ்வளோ இழுத்து கட்டி கட்டோடு அவரை இழுத்துட்டு போயிருக்காங்க ஏரோது கிட்ட. அங்க ஏறாவது அவன் கொஞ்சம் கேலி பண்ணி திருப்பி பிலாத்துக்கிட்ட கூட்டு அவர் அமிச்சான். அவர்கிட்ட எவ்வளவு டயர்டா இருப்பாரு நீங்க யோசிச்சு பார்க்கணும், என்ன மாதிரி இருக்காரு அவரு மனநிலைமை. அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்த பிறகு பிலாத்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏறாவது கிட்ட தப்பிக்க முடியல, பரபாசை வச்சு தப்பிக்க முடியலன்னு ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு மிருகம் எப்படி ஏதாவது முட்டாள்தனமா செய்யும், அந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு ஐடியா என்னன்னா அவரை நல்லா போட்டு அடிக்கலாம், வாரில அடிச்சு முக்காவாசி உயிரை எடுத்துடலாம், எடுத்துட்டு நாளைக்கோ இன்னைக்கோன்ற மாதிரி உயிரை வச்சுட்டு அவங்க முன்னாடி எடுத்துட்டு போய் நிக்க வச்சோம்னா பரிதாபத்துல விட்டுருவாங்கன்னு சொல்லி வாறு நாள் அடிக்க வச்சோம், பயங்கரமா வாறு நாள் அடிக்க வச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம நடக்கிற காட்சியை நம்ம பாக்குறோம். நான் போன வாரம் சொன்னேன் வாறு நாள் அடிக்கிறதுனா எவ்வளவு பெரிய பயங்கரம்னு, அது நம்மளால புரிஞ்சுக்கத்தான் முடியாது, எவ்வளவு சொன்னாலும் நம்ம அதை உணரக்கூட முடியாது. புரியுதுங்களா, நான் சொன்ன இல்லைங்களா, ஊசி போடுறதுக்கும் நமக்கு கஷ்டம், ஊசி வலியே நம்மளால தாங்க முடியாது, வாறு நாள் அடிச்சதுதான் நமக்கு எப்படி தெரிய போகுது. அதனால அதை பத்தி இன்னும் பேசுறது வேணாம். ரெண்டாவது அந்த அகோரமா தண்டனையை வாங்கிட்டு அந்த 19:2 நம்ம பார்க்கிறோம், யோவான் 19 என்ன இருக்கு, யாராவது படிக்கலாம். போர் சேவகரை நம்ம பார்க்கிறோம், போர் சேவகர் நீங்க சோல்ஜர்ஸ் பார்த்திருக்கீங்களா, சில பேர் இப்போ பார்த்திருப்பீங்க, நல்ல கலாச்சாரம் உள்ள சோல்ஜர்ஸ் தான் எல்லாருமே. அந்த காலத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கூட ஒரு கலாச்சாரமே இல்லாதவங்க, ரொம்ப ரஃபானவங்க, ஒரு படிப்பு இப்பெல்லாம் படிப்பறிவு அதெல்லாம் இருக்கணும், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு பயங்கர பலசாலியா இருக்கணும், ஒரு காட்டு மிராண்டிங்க பார்பேரியன்ஸ்னுவாங்க, அந்த மாதிரி தான் பார்பேரியன்ஸ் மாதிரி. பக்தின்றதே அவங்களுக்கு இருக்காது, கடவுள் பயமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க குடிக்கிறது, அவங்க சுவாசிக்கிறது, அவங்க சாப்பிட்றதே கொடுமை தான். எவ்வளோ கொடுமைக்காரனா இருக்கிறியோ அவ்வளோ நல்லா நீ சோல்ஜராக இருக்கலாம். ரோமன் சோல்ஜர்னா அப்படித்தான், பயங்கரமான அவங்க ரத்தத்திலேயே கொடுமை நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டு தனியா இங்க இருப்பாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம். அப்படித்தான் குடும்பத்தோடு பராமரிப்புல வந்து நம்ம குடும்பத்தோடு இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து நம்முடைய மிருகமான குணங்களை கொஞ்சம் அடக்கும். நமக்கு அப்பா அம்மா இல்லையா, நமக்கும் புள்ள இருக்குது இல்லையா, நமக்கும் அக்கா தங்கச்சி இருக்கு இல்லையான்ற மாதிரி. ஆனா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அந்த உணர்வெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. புரியுதுங்களா, ரொம்ப கொடுமையா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாஸ் டைம் என்ன தெரியுங்களா, ஒரு என்டர்டைன்மெண்ட், அடிக்கடி என்டர்டைன்மெண்ட், அந்த ஆம்பி தியேட்டர்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஆம்பி தியேட்டர்ல வந்து இந்த WWF எல்லாம் பாப்பீங்க இல்லைங்களா, எப்படி காலை உடைக்கிறது, எப்படி கையை உடைக்கிறது, எப்படி ஒரு தலையை உடைக்கிறதுன்ற பார்க்கறது பார்த்து ஒரே சந்தோஷம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட், அதை பார்த்துக்கிட்டு. இல்லைன்னா ஒரு சிங்கம் போய் ஒரு குடும்பத்தை போய் எப்படி கடிச்சு கை காலெலாம் கடிச்சு உதறது, அதை பார்த்து தான் இவங்க வளர்ந்தவங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு கோபம், ரொம்ப ஒரு ஆத்திரம் யூதர்களை பார்த்தா. ஏன்னா ரோம்ல இருக்கிறத விட்டுட்டு, நம்ம குடும்பத்தோடு இருக்கிறத விட்டுட்டு இவங்க கிட்ட வந்து நம்ம மாரடிக்க வேண்டியதா இருக்குதேன்னு ஒரு கோபம். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு எப்போ பாரு மேசியா வருவாரு, எங்களுக்கு ஒரு யூதர்களுடைய ராஜா இருக்கிறாரு, அவர் வந்து எங்களெல்லாம் விடுதலை பண்ண போறாரு, ரோமெல்லாம் அவர் அழிக்க போறாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அடிக்கடி அவங்க கலகம் பண்றது, அதனால தான் அவ்வளோ சோல்ஜர்ஸ் அங்கே இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப யூதர்களை வந்து பெரிய முட்டாளங்களா நினைப்பாங்க, ரொம்ப நாயங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இவனுங்கனால தானே நம்ம இவ்வளோ இங்க இருந்து பலிஸ்தீனா மாதிரி ஒரு இடத்துல இருக்க வேண்டியது இருக்கே, நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டுன்னு யூதர்கள் மேல ரொம்ப வெறுப்பும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க, யூதர்களை ரொம்ப வெறுக்கிறவங்க அவங்க, ஒரு தீவிரவாதிகளை பார்த்தா எப்படி நம்ம பார்ப்போம்? அந்த மாதிரி தான் இவங்க யூதர்களை பார்க்கறது, தீவிரவாதிகளை பயங்கரமான பார்க்குற மாதிரி. எப்போ பாரு மேசியா வராரு, இவங்க ராஜா வராருன்னு சொல்லிக்கிட்டு கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை நம்ம அடக்கணுமே, இங்கே இருக்கணுமேன்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு, ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்க கிட்ட யார் மாட்டி இருக்கிறது? இயேசு மாட்டியிருக்கார். தன்னை யூதர்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லிக்கிற விதத்தில் இயேசு மாட்டியிருக்கார். அப்படி இருக்கும்போது அவங்க தான் பார்த்துருக்குறாங்க, போன வாரம் இயேசுவை எல்லாரும் கொண்டாடினத, ஒசானா தாவீதின் குமாரனே அப்படின்னு பாடினதெல்லாம் அவங்க கேட்டாங்க. பிலாத்துக்கு முன்பதாக நான் தான் ராஜான்னு இவர் சொன்னதை வேற கேட்டிருக்காங்க. தன்னுடைய சொந்த ஜனங்கனாலேயே நிராகரிக்கப்பட்டு எங்களுக்கு இவன் வானா பரபாஸ் தான் வேணும்னு சொன்னதையும் அவங்க பார்த்தாங்க. தங்களுடைய லீடர்ஸ் எல்லாம் இவர் வெறுக்கிறத பார்த்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு அருவறுக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய கையில் இருக்கிறாங்கன்னு நினச்சி அவருக்கு செய்யக்கூடாத கொடுமை எப்படி செய்வாங்களோ அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு தான் நமக்கு எழுதியிருக்கிறது தவிர, ஒரு பரிசுத்த ஆவி பரிசுத்த மனுஷங்களை பயன்படுத்தி பரிசுத்த எழுத்துக்களாக எழுதும் போது சில அசிங்கமானதெல்லாம் எழுத முடியாது. புரியுதுங்களா? அவங்க பக்தி இல்லாத அந்த மாதிரி மிருகமான சோல்ஜர்ஸ் இயேசுக்கு என்ன செஞ்சாங்கன்னு முழுசாக நம்மளால் எழுத முடியாது. பரிசுத்த எழுத்துக்கள் இல்லையா, அதனால எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவுதான் எழுதியிருக்காங்க. என்ன மாதிரி அவங்க பேசுற பாஷை எப்படி இருக்கும், என்ன மாதிரி வார்த்தைகளை இயேசுவை திட்டி இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு எழுதப்படலை. அந்த கொடுமை, அந்த அகோரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதே நம்ம பார்த்தோம்னா பெரிய பயங்கரம். ஆனா எவ்வளவு எழுதப்படாது எவ்வளவோ இருக்கலாம். அவருக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, ஓஹோ இவர் ராஜாவா, இவர் ராஜான்னு ஒன்னு ராஜாக்கு நம்மள ஒரு கேலி கூத்தான ஒரு பட்டாபிஷேகம் நம்ம செய்வோம், அவரை ராஜாவா நம்ம ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு கேவலமான ஒரு சீனை அவங்க கொடுக்கறாங்க. ஏன்னா அவரை வாரினால அடித்து இதுக்கப்புறம் ஒன்னும் என்ன செய்யறது, பயங்கர வெறுப்பு அவர் மேல. இந்த ராஜா இவன் தானே ராஜா, இவங்களுக்கு தானே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இவங்களுக்கு தானே தொல்லன்னு யூதர் மேலேயே வெறுப்பு. அதை யூதர்களுடைய ராஜான்னு இவர் இருக்கும்போது பயங்கர வெறுப்பு. அடின்னு அடி அடி அடிச்சிட்டாங்க, இன்னுமே அடிச்சாங்கன்னா அவர் செத்துருவார், அதனால இன்னுமே அடிக்க முடியாது. அவர் உடம்புல எவ்வளோ வாரினால் அடித்தாங்களோ, அவர் உடம்புக்கு எவ்வளோ வலி எடுத்துச்சோ, அதே விதத்தில் அவமானத்தினாலையும் கேவலத்தினாலையும் அவர் ஆத்மாக்கு வலி ஏற்படணுன்றதுக்காக அவரை பிடிச்சி ஒரு கேலி கூத்தா அவங்க செய்கிறாங்க. புரியுதுங்களா? சில காரியங்கள்லாம் ஒரு அடி வந்தால் அடிச்சிருங்க, இவ்வளோ கேவலமாக பேசாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அசிங்கமாக பேசுறது கேவலப்படுத்துறதை விட மனுஷ இயற்கையை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கேவலமா நம்மளை கேவலப்படுத்துறது வந்து நம்மளால தாங்கவே முடியாது. அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அதோடு நம்ம ஓ கூவணுவோம். ரொம்ப கேவலத்தை நம்ம அனுபவிச்சதே இல்லை. கேவலத்தை நம்மளால அனுபவிக்கவே முடியாது. நம்ம கேலியா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது. அந்த கேவலத்தை இயேசுக்கு அவங்க செய்ய பார்க்குறாங்க. ஒரு வாரினால் அடித்ததை விட பயங்கரமான ஒரு ஆத்மாக்கு ஏற்படக்கூடிய ஒரு வேதனையை, ஒரு கேலிக்கூத்தான பட்டாபிஷேகத்தை அவங்க செய்கிறாங்க. அவங்களுடைய மனநிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பட்டாபிஷேகம் எப்படி செய்வாங்க? முதலாவது என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்வோம் நம்ம? முதல்ல எல்லோரையும் கூப்பிட மாட்டோம், முழு ஊரையே கூப்பிட மாட்டோம். அந்த மாதிரி எல்லோரும் மத்தியில் போட்டிருக்கு எல்லா போர் சேவகரும் ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. அந்த போர் சேவகர் எல்லோரையும் வர வச்சாங்க. ஏன் பட்டாபிஷேகம் நடத்த போறோம், எல்லோரும் வாங்க, எல்லா சோல்ஜர்ஸும் வர வச்சாங்க. வர வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஜனங்கள்லாம் கூடியாச்சு, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ராஜாக்கு ஒரு கிரீடம் வைப்பாங்க. அவர் எவ்வளோ பெரிய ராஜாவோ அவ்வளோ ஒரு தங்க கிரீடம், அதில் டைமண்ட்ஸ் இருக்கும். அவர் பெரிய ராஜானா நிறைய டைமண்ட்ஸ் இருக்கும் அதில். இவர் ராஜா இல்லையா, இவர் பெரிய ராஜா இல்லையா, அதனால எவ்வளோ முள்ளுங்களை போட்டு ஒரு முடியை பண்ண முடியுமோ அப்படி ஒரு முள்முடியை செய்து அவர் தலையில் போட்டு, அந்த ரொம்ப ஷார்ப்பான முள்ளுங்க, பலஸ்தீனா முள்ளுங்க, நான் படம்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப பெரிய முள்ளுங்க, அந்த முள்ளை போட்டு அவர் தலையில் போட்டு அமுத்துறாங்க. பட்டாபிஷேகம் அது வைக்கும்போது தலையில் ஏதாவது ஒரு ஓட்டை ஆச்சுன்னா நமக்கு ரத்தம் வந்து பிச்சுக்கிட்டு வரும், அப்படியே பிச்சுட்டு ரத்தம்லாம் ஒழுகுது, தக்கெல்லாம் அந்த ரத்தம் வருது. சரி, அவருக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தாச்சு, அடுத்தது என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு ட்ரெஸ் போடணும். ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் ராஜாக்கு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவர் நிர்வாணமாக நிற்க வச்சு பட்டாபிஷேகம் பண்ணாங்க, கிரீடம் போட்டாங்க. அடுத்தது அவருக்கு ஒரு அங்கி போடணும். என்ன அங்கி போட்டாங்க? ஆல்ரெடி அவருடைய உடம்பு சிவப்பங்கி போட்ட மாதிரி தான் இருக்கு, அது மேலே போய் சிவப்பங்கி போடுறாங்க. அந்த சிவப்பங்கினா நமக்கு வந்து அந்த கம்பளி தெரியுங்களா, கம்பளி அந்த டைமில் இருந்தது சாஃப்ட் துணியெல்லாம் ரொம்ப ரேருங்களா, அந்த டைமில் சாஃப்ட் துணியெல்லாம் கிடைக்காது. அந்த அங்கின்னும் போது அவங்க ஒரு ஒரு சேவகன் தன் குளிருக்கு அவன் போத்திக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு அங்கி. அந்த அங்கி வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும், அது வந்து நம்ம தெரியாமல் இங்கே கழுத்தில் பட்டுருச்சுனா கூட ரெட்டு ரேஷ் வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ரஃப்பான ஒரு அங்கி, ஒரு கம்பளி, ரொம்ப ரஃப்பான கம்பளின்னு வச்சுக்காங்களேன், அது மேலே துணியை போட்டு தான் மேலே போத்திக்கணும். நேராக நம்ம உடம்புக்கு போட்டோன்னா அவர் முதலே பின்னாடி சுக்குநூறாக ஆயிருக்கு, ரத்த விலாரா இருக்கு. அது மேலே ஒரு அங்கியை, ரஃப்பாக அங்கியை அவர் போத்தி அவர் என்ன வழி எடுத்திருக்கோம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அது மேலே ஒரு அங்கியை போத்துறாங்க. சரி, அங்கியை போத்தியாச்சு, நெக்ஸ்ட் ராஜாக்கு என்ன இருக்கணும்? ஒரு பட்டயம். ராஜா கத்தி இருக்கணும் இல்லையா, ஒரு பட்டயம் கொடுக்கணும். அதனால அங்க இருக்கிற ஒரு ரீடுன்னு, ரீடு ஒரு பேம்பு குச்சி மாதிரி, அது ஒரு பட்டயம் மாதிரி சீவி அவர் கையில கொடுக்குறாங்க. இதான் அவன் பட்டயம் வச்சுக்க அப்படின்னு. அது முடித்து ஒரு பட்டயம் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு ராஜாக்கு. ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி ராஜாவை நிறுத்தி இருக்கிறாங்க. என்ன அழகான காட்சி, அப்படி நிக்கிறாரு அவரு, ஒரு ஃபுல்லு ட்ரெஸ் பண்ணி. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு அழகா இருப்பார் அந்த ராஜா. இப்போ அவருக்கு மரியாதை செலுத்தணும். அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ராஜாவை ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி பெரிய ஆடம்பரமா பண்ணி ராஜாவை அந்த ஸ்டேஜில் வர வைக்குவாங்க. ஜனங்கள்லாம் பார்த்து அவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ராஜாவே வாழ்க, பட்டாபிஷேகம் இப்படித்தான் நடக்கும், ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்கன்னு எல்லாரும் கத்துவாங்க. அதே மாதிரி இவரை எடுத்துட்டு வந்து, இவருக்கு தெரியும் யூதர்களுடைய ராஜா இல்லையா மேசியா, இவர் தான் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களா அவங்க, இவர் தான் வரணும், இவர் தான் அவங்களுடைய ராஜாவா, இவரா இப்படிப்பட்டவர் அவருடைய ராஜானா, அவரை நாங்களும் ராஜான்னு ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கேலி கூத்தா எல்லோரும் அவருக்கு தலை குனிந்து என்ன சொல்றாங்க, யூதர்களுடைய ராஜாவே வாழ்க வாழ்க அப்படின்னு அவரு கேலியா பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம அவரு அவருடைய அதிகாரத்தின் சின்னமான அந்த பட்டயம், இந்த குச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வாங்கி என்ன பண்றாங்க, அதை போட்டு திருப்பி தலையில போட்டு அடிக்கிறாங்க. அந்த முள்முடி சுமந்து இருக்கிற தலையில போட்டு அடிக்கும் போது அது இன்னும் ஆழ ஆழமா தலையில இறங்குது. சில பேர் அவரை கன்னத்துல அடிக்கிறாங்க. ரோம போய் நீ சுக்குநூறா அரைக்க போறியா, உன்னை போய் எப்படி நாங்க அரைக்கிறோம் பாரு, நீ தான் யூதர்களுடைய ராஜாவான்னு சொல்லி அந்த இருக்கிற யூதர்கள் மேல இருக்கிற வெறுப்பு எல்லாம் இயேசு மேல காட்டுறது. அதனாலதான் அவங்க அப்படி செய்யறாங்க, புரியுதுங்களா? அவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா ராஜா ஒன்று செய்யணும், பட்டாபிஷேகம் எல்லாம் மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு, கடைசியா ஒன்று செய்யணும். என்ன செய்வாங்கன்னா, அந்த ராஜா ராஜா கிட்ட பெரிய அங்க இருக்கிற பெரிய மினிஸ்டர்ஸ் பெரிய மந்திரிங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜாவுடைய காலுக்கோ இல்லை கைக்கோ முத்தம் கொடுப்பாங்க பட்டாபிஷேகத்தில் நடக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ராஜா கிட்ட போய் அவர் அப்படியே அழகா கிட்ட போய் அவர் அப்படியே மெச்சுக்கிற மாதிரி, ஐயோ ராஜாவே உங்களுக்காக நாங்கள் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம், கடைசியில வந்தீங்களேன்னு அப்படியே அவரை புகழ்ற மாதிரி, அவர் அன்பா இருக்கிற மாதிரி, அவர் முகத்துக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி முகத்துக்கிட்ட போய் அவர் அப்படியே காரி அவர் மூஞ்சில துப்பி வெளியே போய் ஒரே சிரிக்கிறானுங்க. ஹோ ஹோ ஏதாவது ஒரு ஜோக்குன்னு அப்படியே சிரிக்கிறானுங்க. இதான் இயேசு கோவனுங்க பண்ண ஒரு ஒரு கேலி கூத்தான பட்டாபிஷேகம், அதுக்கு பேர், புரியுதுங்களா? இது அங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அகேன் அண்ட் அகேன் தே டிட்ன்னு போட்டிருக்கு யோவான் 2வது வசனத்துல 19:2 இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு சோல்ஜர் மாத்திரம் இல்ல, அங்க இருந்த நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, திருப்பி 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 அதை பண்ணதை நம்ம பாக்குறோம். இந்த காட்சி எவ்வளவு பயங்கரம், இதுதான் சிலுவை காட்சி, எவ்வளவு பயங்கரம். இதை பண்ணி திருப்பி அவரை அடிச்சு அவரை ஆராதனை செஞ்சு திருப்பி திருப்பி அவரை துப்பி எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து அவரை துப்புனாங்க. இந்த கேலி வந்து அவருடைய ராஜாவின் ஊழியத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கேலி. ராஜான்னு அவர் சொல்லிக்கிட்டார் இல்லைங்களா, அந்த ராஜா ஊழியத்தை கேலி பண்ற மாதிரி செஞ்ச ஒரு கேலி. அந்த மத தலைவருங்க ஒரு கேலியை பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? மத தலைவருங்க மத பிரகாரமா அவர் நியாயம் தீர்த்து அங்க ஒரு கேலிய பண்ணாங்க. அங்க பண்ண கேலி அவருடைய எந்த ஊழியத்தை கேலி பண்ணாங்க தெரியுங்களா? அவருடைய தீர்க்க தரிசனமான ஊழியத்தை கேலி பண்ணாங்க. அவர் தன்னை ராஜான்னு சொன்னாரு, அவர் தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னாரு இல்லைங்களா? அவர் ராஜா தீர்க்கதரிசி ஆசாரியனா இருக்கும்போது மத பிரகாரமா அவர் கேலி பண்ணும்போது அங்க எப்படி பண்ணாங்க தெரியுங்களா? அவர் முகத்தை கண்ணை மூடி அவர் முகத்துல அடிச்சு தலையில கொட்டி, தீர்க்கதரிசியே உன்னை யார் அடித்தது என்று உன் ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லு. ஏன்னா அங்க அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை கேலி பண்ணாங்க, இங்க அவர் ராஜானார் இல்லையா, அந்த ராஜா ஊழியத்தை அவங்க கேலி பண்றாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அவங்க அவங்க வயிறு அவங்க சிரிச்சு 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 வயிறு வலி வந்துரு வர்ற அளவுக்கு அவங்க சிரிச்சாங்க. அவர் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ கேலி பண்ணமோ அவங்க வயிறு வலி வந்து இன்னுமே சிரிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது அவரை கூட்டு போய் பிலாத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. பிலாத்து என்ன பண்ணாரு? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவர் அப்படியே அந்த நிலையிலேயே அவர் கூட்டு வந்து எல்லோரும் முன்னாடியே நிறுத்தி என்ன சொல்றான், இவரில் ஒரு குற்றமும் காணேன், ஒரு குற்றமும் காணாத அவர் என்ன பண்ணியிருக்கிறேன் இது கூட உங்களுக்கு பரலியா, இதோ இந்த மனிதனை பாருங்கள். அது ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட், பிஹோல்ட் த மேன், இங்கிலீஷில் வருது பிஹோல்ட் த மேன், இதோ இந்த மனிதனை பாருங்கள் அப்படின்னு. அது பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்றாங்க. இவ்வளோ ஒரு குற்றமும் காணினே, இன்னொரு அந்த 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 19:14 பாருங்க, அதுல நடுவில் நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். சிலுவையில் அறையணும்னு முடிவு பண்ணிட்டு மனிதன் நான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களாம் சிலுவையில் அறையணும்னு சொன்னவனு வேற வழி இல்லை. அப்ப என்ன சொல்றான், இதோ உங்கள் ராஜாவை பாருங்கள் அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்கள் அவனை அகற்றும், அவனை அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதி உத்தரமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அவங்க அப்படி பதில் சொல்றாங்க பாருங்களேன். அவர் பிலாத்து கேட்கிறான், உங்களுக்கு ராஜா இல்லையா, இவரு தானே ராஜா, இவரை நம்பிட்டு தானே இருந்தீங்க, உங்க ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க, ராயனை அல்லாமல் எங்களுக்கு ஒரு ராஜா இல்லை. ஏன்னா ஒரு காட்சி இதாங்க சிலுவை காட்சி. இந்த காட்சியை நீங்க போய் தியானிக்கணும், இந்த காட்சி உங்க மனசுல போக பதிகிற அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும். அந்த பாட்டில் வருது இல்லைங்களா, சிலுவை காட்சியை பார்க்கையில் பூலோக மேன்மை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் என் பர்சனலாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், காலையில் நினைச்சோம் அந்த 4-5 பாட்டுங்களை நான் பாடினேன், பாடி அந்த சிலுவை காட்சி பரிசுத்தாவியானவரே என் உள்ளுக்குள்ள பதியும். ஏன்னா அது அந்த சிலுவை காட்சியில எல்லா பரிசுத்த மக்களுக்கு நீ ஏற்படுத்தின உணர்வுகளை ஏற்படுத்தும், எல்லா பரிசுத்தவான்களுக்கு நீ ஏற்படுத்தின அந்த காரியத்தை பரிசுத்தாவி தான் நமக்கு ஏற்படுத்த முடியும். புரியுதுங்களா? அந்த காட்சி பரிசுத்தாவி தான் நமக்கு அந்த மனசுல பதியும் படிக்க நமக்கு செய்யட்டும். சில பயன்பாடுக்கு நம்ம இதுல பார்த்துக்குவோம், சில காரியங்களை பார்த்து முடிக்குவோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது, இதோ இந்த மனுஷனை பாருங்கள், பிலாத்து சொன்னது, பிஹோல்ட் த மேன், இதோ இந்த மனுஷனை பாருங்கள், அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாருங்க, எந்த இடமாவது நான் விட்டு வச்சிருக்கேனா பாருங்க. பிஹோல்ட் நான் என்ன தெரியுங்களா அர்த்தம், பாருத்து பாருங்க, உங்க மனசுல நல்லா பதியற வரைக்கும் அவரை பாருங்க, அதான் அர்த்தம். அந்த மாதிரி பார்க்கணும் அது நம்ம, புரியுதுங்களா? இயேசு அப்படி நம்ம பார்க்கணும், அவர் பட்ட பாடுகளின் நிலையில சிலுவை காட்சியை நம்ம அப்படி பார்க்கணும். எந்த இடமாவது காயம் இல்லாம நான் விட்டு வச்சிருக்கேனா பாருங்க, எப்படி அடிச்சிருக்கேன் பாருங்க, பிஹோல்ட் த மேன் அப்படின்னும் போது நமக்கு இதயத்திலேருந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, நான் கேட்ட கேள்வினா, ஏன் இவர் இப்படி அடிக்கிறீங்க, இவர் என்ன குற்றம் பண்ணார், என்ன செஞ்சுக்கிறதுக்கு இப்படி அவர் அடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன என்ன தப்பு செஞ்சார், அவர் ஏன் அவரை அடிச்சுங்க, ஏன் அவருக்கு அப்படி பண்ணீங்க, அந்த லீடர்ஸ்க்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு, அந்த ஜனங்க அவருடைய சாப்பாடு சாப்பிட்டு அவருடைய சுகத்தெல்லாம் அனுபவிச்சு ஏன் பரபாசம் அவங்க விரும்பினாங்க. நம்ம கேட்கக்கூடாது அந்த கேள்வி, யோசிச்சு பாருங்க, ஏன் என்ன தப்பு பண்ணார் இவர், ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் போது இந்த காட்சி நமக்கு முக்கியமா என்ன கத்துக் கொடுக்கு தெரியுங்களா, ரெண்டு நபர்களை பத்தி நம்ம கத்துக்கிறோம். ரெண்டு பேரை பத்தி நம்ம கத்துக்கிறோம். ஒன்னு மனுஷனை பத்தி நம்ம கத்துக்கிறோம், இன்னொன்னு கடவுளை பத்தி நம்ம கத்துக்கிறோம். ரெண்டு காட்சிகள், மனுஷன் யார், மனுஷன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த சத்தியம் வந்து மனுஷனை பத்தி நம்ம என்னங்க நினைக்கிறோம், மனுஷங்களை பத்தி நமக்கு என்ன என்ன இருக்கிறது. மனுஷன் வந்து பேசிக்கலா நல்லவன், நம்ம எல்லாருக்கும் இருக்கிற என்ன என்ன தெரியுமா, மனுஷங்கள்லாம் பேசிக்கலா நல்லவங்க தான். யாரோ ஒரு சில பேர் தப்பு செஞ்சிடறாங்க அவ்வளவுதான், ஆனா பொதுவா மனுஷன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அது ரொம்ப தப்பு தெரியுங்களா. பைபிள் மனுஷனை பத்தி ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் மனுஷனை பத்தி என்ன சொல்லுது தெரியுங்களா, அவன் பயங்கரமா சீரழிந்த மனுஷன் அப்படின்னு தன்னை சொல்லுது. ஆதாம் பாவத்துல விழுந்த எல்லா மனுஷர்களையும் அவன் கொஞ்ச நேரத்துல நல்ல செய்வான், கொஞ்ச நேரத்துல கெட்டது. சில பேர் ஒண்டி நல்லவங்க, சில பேர் கெட்டவங்கன்னு, சில வில்லன்ஸ், சில பேர் என்ன ஹீரோன்னு பைபிள் பார்க்கல. எல்லோருமே வில்லனுங்க தான், எல்லோருமே அருவறுக்கத்தக்க பயங்கரமான மனுஷருங்க தான். அப்படி ஆயிட்டாங்க, பாவிகள் ஆயிட்டாங்க எல்லோருமே. ஹீரோஸே யாருமே கிடையாது. அப்படிதான் பைபிள் நமக்கு பாக்குறது, நமக்கு காமிக்கிறது. அவன் வந்து மனுஷன் பொதுவாகவே இந்த சத்தியத்தை அவன் பிடிக்கிறது இல்லை தெரியுங்களா. இதை கேட்டுக்கிறதுக்கு மனுஷனுக்கு விருப்பம் இல்லை, நமக்கும் விருப்பம் இல்லை இது கேட்டுக்கிறதுக்கு. மனுஷன் பயங்கரமா சீரழிஞ்சிருக்கிறான்றத நம்ம தெரியுமா, மனுஷன்னா பொதுவா நம்ம ஒத்துக்குவோம், ஆமாங்க மனுஷன் சீரழிஞ்சிருக்கான். நம்ம பயங்கரமா தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்துல கரப்பட்டு பயங்கரமா சீரழிந்திருக்கோம் நமக்கு தெரியுதுங்களா. நம்ம நியூஸ் பேப்பரை படிக்கிறோம், ஒரு அப்பா சொந்த அப்பாவே தன்னுடைய பிள்ளைய தலகாணி போட்டு அமுத்தி பொண்ணு குழந்தைன்னு சாவடிச்சிட்டான்னு நம்ம படிக்கிறோம். இன்னும் பாம்பேல ஒரு 22 பையனுங்க சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு நம்ம படிக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைய சாவடிக்கிறது, பிள்ளைங்க பெற்றோர்களை சாவடிக்கிறது, என்ன கொடுமையான காட்சிகளை, கற்பனை பண்ண முடியாத காட்சிகளை, பயங்கரத்தெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி அப்போ நினைக்கும் போது நமக்கு என்ன மனசுல வருது, பொதுவா நம்ம என்ன நினைச்சுக்கிறது தெரியுங்களா, ஒரு சில மனுஷருங்க தான் இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, கடவுள் கிருபை காண்டி நம்மளை கட்டுப்படுத்தாவிட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் அதையும் அதை விட கொடுமையான காரியத்தை செய்யக்கூடிய திறமை பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறது, நம்ம எல்லோருக்குள்ளயும் இருக்கிறது. அப்படித்தான் பைபிள் நம்ம காமிக்கிறது. பயங்கரமான கொடுமையானவங்க நம்ம, பயங்கரமா சீரழிந்தவங்க நம்ம. நம்மளை பத்தி ஒரு படத்தை பைபிள்ல இருந்து நம்ம பார்ப்போம். ரோமர் எடுத்து படிங்களா, ரோமர் 3:9 வசனத்துல இருந்து, மனுஷன் யார், மனுஷன் எந்த நிலையில இருக்கிறான், எவ்வளவு கொடுமைக்கார மனுஷன் அப்படின்னு அந்த வசனத்துல மனுஷனுடைய படத்தை படம் பிடித்து பவுல் நமக்கு காமிக்கிறாரு. ரோமர் 3:9 வசனத்தை படிப்போம். யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி எல்லோருமே என்ன இருக்காங்க, பாவிகள். கிறிஸ்டியன்ஸ் நல்லவங்க, இந்துஸ் கெட்டவங்கன்ற மாதிரி இல்ல, எல்லோரும் பாவிகள்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன், மனுஷனை பத்தி சொல்லிட்டு வராரு. உணர் உள்ளவர்கள் இல்லை, தேவனை தேடுகிறவர்கள் இல்லை, எல்லோரும் கவனிங்களா, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒரு திருப்பி திருப்பி அது என்ன சொல்ல வருது, அந்த வசனத்தின் அழுத்தத்தை பார்க்கணும். ஒருத்தனும் இல்ல, நீ உன்ன நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா இல்ல, நீ ரொம்ப பக்திமான் நினைச்சிட்டு இருக்கியா இல்ல, ஒருத்தனுமே இல்ல, ஒருவனுமே இல்ல, நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்ல. அப்புறம் நம்முடைய தொண்டைகள்லாம் என்ன, திறக்கப்பட்ட பிரேத குழி. பிரேத குழி திறக்கப்பட்டா என்ன வரும், அந்த மாதிரி தொண்டைகள், நம்முடைய தொண்டைகள். அப்புறம்
அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீர்ந்திருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை வச்சுக்கிட்டு ஒரு அழகா ஒரு ஸ்மைல் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு பரிசுத்தமா முகத்தை வச்சுக்குவோம். ஆனா இருதயத்துல பார்த்தா இந்த சீரழிவு தாங்க. இதுக்கு பேர் தான் சீரழிவு. மனுஷன் சீரழிஞ்சிருக்கான். அதைத்தான் மனுஷன் எவ்வளோ சீரழிஞ்சிருக்கிறான்ற பெரிய காட்சியை எங்கே தெரியுமா நீங்கள் பார்க்க முடியும்? அந்த சிலுவை காட்சியில் தான் பார்க்கறது எவ்வளோ சீரழிஞ்சிருக்கான். ஏன்னா மனுஷனுடைய சீரழிவு ரொம்ப பெருசாக எங்கே தெரியுமா? தெரியும். அவன் ஒரு பாம்பு மாதிரின்னு போட்டிருக்கு. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகள்னா எங்கே தெரியுங்களா? ஒரு எக்கச்சக்கமான பாம்புங்க ஒரு இடத்துல இருக்கும், விஷ நிறைந்த பாம்புங்க. அப்படி தான் மனுஷர்களை கடவுள் பார்க்குறார். விரியன் பாம்பு, அவங்களுக்கு விஷம், அவங்களுக்கு வெறுப்பு. ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனையும் கடவுளுக்கு பகை. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் கடவுள் மேல பயங்கர பகை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்மெல்லாம் சீரழிந்து இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? கடவுள் மேல பெரிய பகை நம்ம மனசுல இருக்கு. சர்ப்பத்தின் வித்துகளா நாம் மாறிவிட்டோம். சர்ப்பத்தின் வித்துனா சாத்தானுடைய வித்துகளா நம்ம மாறினதுனால கடவுள் மேல பெரிய பகை நமக்கு இருக்குது. இந்த மனுஷனுடைய சிந்தை தேவனுக்கு பகைன்னு நமக்கு போட்டிருக்கு. அந்த பகை எப்படி காட்டுறது தெரியுங்களா? கடவுளுடைய பிரமாணத்தை, அவர் கொடுத்த பிரமாணத்தை உடைக்கிறது மூலமா காமிக்கும். அவர் விக்ரம் வைக்காதன்னு முதல் கட்டளையா கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல விக்ரம் தான் வைக்குவோம். தப்பு செய்யாதன்னு 10 கட்டளையா கொடுத்தா அந்த கட்டளையை உடைக்கிறதுன் மூலமா நம்ம என்ன காட்டுறோம்? கடவுள் மேல நம்ம இருதயத்துல எவ்வளவு விஷம் இருக்குன்னு நம்ம காமிக்கிறோம். அவர் எவ்வளவு அருவறுக்கிறோம்னு நம்ம காமிக்கிறோம். ரொம்ப கடவுளை அருவறுக்கிறோம். எந்த அளவுக்கு சாதாரணப்பட்ட பகை இல்லை கடவுள் மேல நமக்கு இருக்கிற பகை. சீரழிவுனால ஏற்பட்டது. ஒரு ஜென்ம விரோதிகள்னு இல்லைங்களா? ஜென்ம விரோதிகள் நம்மளும் கடவுளும். ஜென்ம விரோதிகள், அவரை சாகடிக்காம நான் விடமாட்டேன்னு இருக்கிறவங்க நம்ம. புரியுதுங்களா? நம்ம ஒருவேளை எவ்வளவு பக்தியா இருக்கிற மாதிரி தெரியுதே, மதத்துல போடுற பக்தி வேஷம் எல்லாம் சுயநலமான வேஷம் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஒருவேளை அப்படி வளர்த்துருக்கலாம் நம்மள, ஏசுனா கும்பிடு போடு, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போ அப்படின்னு பக்தியில நம்மளை வளர்த்துருக்கிறதுனால அந்த ட்ரைனிங்னால நம்ம ஒருவேளை வரலாம். இல்லைனா ஒரு ஒரு கடவுள் ஏதாவது கொடுக்குவாரு, ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்குவாரு, நிறைய சம்பளம் கொடுப்பாரு, நிறைய வேலையில கொடுப்பாருன்ற ஒரு ஆதாயத்தை பார்த்து வரலாம். இல்லைனா ஏதாவது சாபம் வந்துடப்போகுது, தண்டனை கொடுத்துட போறாருன்னு ஒரு பயத்துல, ஒரு பாஸ்கிட்ட நம்ம எப்படி பயந்து நடப்போம், அந்த மாதிரி தான் கடவுள்கிட்ட பயப்படுறதே தவிர ஒரு உண்மையான அன்பு அவர் மேல இல்லை. அவர் மேல இருக்கிறதெல்லாம் பகை. புரியுதுங்களா? அப்படித்தான் மனுஷனுடைய நிலைமை. அந்த பகை எங்க பாக்குறது தெரியுங்களா? எப்படி சொல்ல முடியும் அவ்வளவு பகை நம்மளுக்கு கடவுள் மேல இருக்குதுன்னா எங்க பார்க்க முடியும்? ஒருவேளை கடவுள் மனுஷன் ஆகி ஒரு நிலைமையில நம்ம கையில கொடுக்கப்பட்டா நம்ம என்ன செய்வோன்றத பார்த்தா தான் நமக்கு அவ்வளவு பகை நமக்கு தெரிய முடியும். கடவுள் ஒருவேளை மனுஷன் ஆகி நம்ம கையில வந்துட்டாருன்னா நம்ம அவருக்கு என்ன செய்வோம்? அந்த யூ தலைவருங்க, மத தலைவருங்க எவ்வளவு பேர் இருக்காருங்களா? ஆர்ச் பிஷப், அந்த பிஷப்பு, போப்புன்னு, பாஸ்டருங்கன்னு எவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்க எல்லாம் இயேசு ஒருவேளை மனுஷனா வந்துட்டா என்ன செய்வாருங்க அப்படின்னு தான் இந்த காட்சியில நம்ம பாக்குறோம். ஒருவேளை அந்த பொதுவான ஜனங்க இயேசு கடவுளை விரும்புவாங்களா, யாரை விரும்புவாங்க, பரபாச விரும்புவாங்களான்றதை தான் நம்ம இந்த காட்சியில பாக்குறோம். அந்த அரசியல்வாதிங்க கடவுளுக்கு என்ன செய்வாங்கன்றதை தான் இந்த காட்சியில பாக்குறோம். புரியுதுங்களா? கடவுள் ஒருவேளை மனுஷனா வந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பகை மனுஷங்க மேல அவங்க இருதயத்துல இருக்கிறது வெளிப்படுறதான் இந்த காட்சியில பாக்குறோம். மனுஷன் எவ்வளவு சீரழிந்திருக்கான் அப்படின்றது எங்கதான் பார்க்க முடியும்? அந்த சிலுவை காட்சியில. புரியுதுங்களா? நம்ம எவ்வளவு சீரழிந்திருக்கோன்றது தான் இந்த காட்சி நம்ம காமிக்கிறோம். மனுஷனை பத்தி இந்த காட்சியில ஒரு பாடத்தை படிக்கிறோம். என்ன? மனுஷன் இஸ் டிப்ரேவ்ட், டோட்டல் டிப்ராவிட்டின்னு ஒரு பாடம் இருக்கு. மனுஷன் ஃபுல்லா சீரஞ்சிருக்கும், தலையிலிருந்து கால் வரைக்கும் விஷம்தான். கடவுள்கிட்ட நம்ம போடுறதெல்லாம் நாடகம், ஒரு நாடகம். உண்மையான பக்தியே இல்லை, ஒருவனோ நீதிமான் அல்ல அப்படின்னு தான் நமக்கு இருக்கு. அதனாலதான் கடவுள் கிருபை நமக்கு தேவை, அதனாலதான் மறுபிறப்பு தேவை, மறுபிறப்பு இல்லாம நான் சபைக்கு வந்துட முடியாதா, மறுபிறப்பு இல்லாம நான் கிறிஸ்தவனா இருந்துட முடியாதா? உன்னால முடியாது. ஒரு நாடக கிறிஸ்தவனா தான் இருப்பேன். புரியுதுங்களா? சரி, அதான் முதல் பாடத்தை நம்ம படிக்கிறோம். கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரி, அந்த சோல்ஜர்ஸ் அவங்க பண்ணது அதான் மோசம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை விட மோசக்காரர்கள் சில பேரை நான் காமிக்கிட்டா, அவங்க பண்ணதுதான் பயங்கர மோசம் நம்ம நினைக்கிறோம். அந்த சோல்ஜர்ஸ் தான் என்ன மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இன்னைக்கு இயேசுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்களை நினைச்சு பார்த்தா நம்ம மனசே உடைஞ்சிடும். என்ன மாதிரி, அதை விட மோசக்காரங்க அந்த சோல்ஜர்ஸை பார்த்தா எவ்வளோ நல்லவனுங்கன்னு சொல்லலாம். அதை விட மோசமாக இயேசுக்கு இன்னைக்கும் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன் பாருங்க. இயேசுக்கு அவங்களுடைய இருதயத்தை கொடுக்காம, உண்மையான கீழ்ப்படிதல் இல்லாமல், அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, அவங்க இருதயம் சரியில்லை, ஒரு 10 நிமிஷம் கூட இயேசுவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இயேசுவை தியானம் பண்ணுறதோ அவர் ஜபிக்கிறதோ ஆராதனை பண்ணுறதோ பண்ணுறதில்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து யூதர்களுடைய ராஜாவே வாழ்க, யூதர்களுடைய ராஜாவே வாழ்கன்றது வந்து அந்த சோல்ஜர்ஸ் செஞ்சதுக்கும் இப்படி செய்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கேலி ஆராதனை தானே அதுக்கு பேர், ஒரு கேலி ஆராதனை தானே. இயேசுடைய வசனத்து கீழ்படுகிறது இல்லை, அவருக்கு உண்மையான அன்பு இல்லை, உண்மையான பக்தி இல்லை. அனுதினமும் ஒரு 10 நிமிஷம் அவர் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி யூதர்களுடைய ராஜாவே வாழ்க வாழ்கன்றது அந்த சோல்ஜர் செஞ்சது தான் இன்னும் அப்படி செய்யறது. இன்னும் இது வேதனையோடு தான் சொல்கிறேன், இயேசுக்கு இந்த நாள்லேயும் முள்முடி சுமத்தப்பட்டு அவர் முகத்தில் காரி துப்புறதுன்னா எப்படி செய்யலாம் தெரியுங்களா? கடவுள் இந்த உலகத்திலேயே ரொம்ப அருவறுக்கிறது என்ன? அவருடைய கட்டளையின்படி என்ன ரொம்ப வெறுக்கிறது? அவரு விக்கிர ஆராதனை அதான முதல் கட்டல. ஒரு விக்கிரம்னா அவருக்கு பிடிக்காது. எல்லையற்ற தேவனுக்கு ஒரு விக்கிரம் வைக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடவுள் எதை ரொம்ப அருவறுக்கிறாரோ, எல்லையற்ற பரிபூர்ணமான தேவகுமாரனை போய் ஒரு விக்ரமமா ஆக்கி அவருக்கு ஒரு போட்டோவை வைக்கிறாங்கன்னா, அது இயேசுக்கு முள்முடி சுமந்து அவர் மூஞ்சில காரி துப்புற மாதிரி தான். அது அவ்வளோ கேவலமான ஒரு காரியம். கடவுள் ரொம்ப அருவறுக்கிறதே விக்ரம். ஆனா இயேசு ஒரு பிசாசுக்கு போய் ஒரு விக்ரம் வைங்களேன், ஒரு கணேசாக்கு ஒரு விக்ரம் வைங்க பரவாயில்ல, ஆனா இயேசுக்கு போய் கடவுள் ரொம்ப அருவறுக்கிற ஒரு விக்ரத்தை இயேசு படமா வச்சு அதுக்கு ஒரு குமுடு போடுவோன்றது வந்து கடவுளுக்கு முள்முடி சுமந்து அவருக்கு முகத்துல காரி துப்புறதாங்க. அது பெரிய அருவறுப்பான ஒரு காரியம், இன்னமும் செய்யப்படுது. அந்த சோல்ஜர்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல, அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா உண்மையா இயேசுக்கு அதான் செய்யப்படுகிறது. ரோமன் கத்தோலிக்கு செய்கிற எல்லா காரியமும் இயேசுவா டெய்லி வாரம் வாரம் அனுதினமும் சிலுவையில் அரைஞ்சி அவர் முகத்தில் காரி துப்புறது தான் செய்கிறது. அவர் ஞானஸ்தானம், குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துறது, கம்யூனியன் செய்யறது வந்து இதுதான் இயேசுடைய உண்மையான அப்போன்னு சொல்லி அவர் சரீரத்தை நான் உடைக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க தான், அவர் சரீரத்தை நான் உடைக்கிறேன்னு சொல்லி அவர் சரீரம் அங்கே உடையப்படுதான் வாரம் வாரம், உண்மையாக வாரம் வாரம் சிலுவையில் அறையிறது. ரோமன் சோல்ஜர்ஸ் செஞ்சது எவ்வளோ பரவாயில்ல, இந்த ரோமன் கத்தோலிக் செய்கிறது. புரியுதுங்களா? அதுதான் அவங்க செய்கிறது. பார்க்கும்போது அந்த சோல்ஜர்ஸை நம்ம வெறுக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு வசனத்தை நீங்கள் வந்தால் படிக்கலாம், பிலிப்பியர் 3:18. என்ன நான் எழுதியிருக்கிற மாதிரி நீங்க நடங்க, சபையா இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க, பிலிப்பியர் சபையே நான் சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க நடங்க. ஏன் நான் இப்படி உங்களை வேதனையோடு சொல்றேன் தெரியுங்களா? அநேகர் வித்தியாசமா நடக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு? கிறிஸ்துடைய சிலுவைக்கு எனிமீஸ், கிறிஸ்துவ சிலுவையில திருப்பி அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க வாழ்க்கையில என்ன செய்யறாங்கன்னு தெரியாம அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவங்க சிலுவையில் அறையிறாங்க? கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு எப்படி பகைந்தரா இருக்காங்க? போடிங்க, கண்ணீரோடு உங்களுக்கு
சொல்றேன்.
அவங்களுடைய என்ன எப்படிப்பட்டவங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு பரலோகத்துக்கு போறவங்கன்னு சொல்லிக்கிட்டு இயேசுக்காக நாங்க எல்லாத்தையும் திறந்து இயேசுக்கு என் செல்வம் பொருள் எல்லாமே சமர்ப்பணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்றது அவங்க வயிற்றுக்காக வாழ்றாங்க. வயிறு தான் அவங்களுக்கு கடவுள், பூமி கடுத்தவைகளையே தான் அவங்க சிந்திக்கிறது. இயேசுவை பத்தி யோசிக்கும் போதும் பூமி கடுத்தவைகளை எப்படி நம்ம ஆதாயப்படுத்திக்கலாம் தான் யோசிக்கிறது. அவங்க எல்லாம் என்ன, கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பகைங்க, அப்படி நடக்காதீங்க அப்படின்றார். அதான் நம்ம பார்க்கும்போது இயேசுவை இன்னைக்கும் நம்ம கேலி செய்யலாம், இயேசுவை இன்னைக்கும் நம்ம சிலுவையில் அறையலாம். அது அவங்க செஞ்சது தான் இல்லை. எப்படி இயேசுடைய பவர் கொஞ்சம் கூட வாழ்க்கையில் இல்லாம பாவத்துல இன்னமும் வாழ்ந்துகிட்டு பூமி கடுத்தவிகளை மாத்திரம் சிந்திச்சுக்கிட்டு வாரம் வாரம் வந்து யூதர்களுடைய ராஜாவே வாழ்கன்னு அவர் புகழ்ந்துட்டு போறது, அந்த சோல்ஜர்ஸ் செஞ்சதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் வித்தியாசமே இல்லை. புரியுதுங்களா, பயன்பாடுக்கு தான் நம்ம படிச்சுக்கிறோம். மனுஷருங்க எவ்வளவு சீரழிவுன்னு ஒரு இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளவு பயங்கரம். கடவுளை தன்னுடைய கோபம், தன்னுடைய வல்லமை, தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு அன்பு நல்லது அன்பு ரூபம் எடுத்து எதுக்காக வந்திருக்கிறாரு, மனுஷருங்களை ரட்சிக்கணும்னு வந்து அவங்கள காப்பாற்றணும்னு வந்திருக்கிற கடவுள் தங்க கையில் கிடைச்சாங்கன்னா அவருக்கு போய் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கும்போது அந்த காட்சியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா, மனுஷன் எவ்வளோ சீரழிவு, எவ்வளோ தான் முன்னாடி நாடகம் போட்டாலும் எவ்வளோ தான் நல்லவ மாதிரி நடித்தாலும் அவன் இருதயம் வந்து விஷம் பாம்பு. அவன் மறுபடியும் பிறக்கிற வரைக்கும் பயங்கரமான ஒரு கொடுமை, அவன் கொடுமையான ஒரு ஜென்மம். அதனால தாங்க அவனை நரகத்தில் போடணும், திருத்த முடியாத ஜென்மங்க அவன். அது எங்க பார்க்க முடியும் அந்த காட்சி, சிலுவையில பாருங்க, சிலுவையில பாருங்க. இதான் மனுஷன். அந்த ரோமர் இல்ல நம்மளும் அப்படித்தான், அந்த யூதர்கள் நம்மளும் அப்படித்தான். நம்ம இருதயம் தான் அவங்களுக்கு இருக்கு, அதே ஜாதி தான் நம்ம. அதைத்தான் அந்த பாக்குறோம். ஒரு பக்கம் இப்படி சீரழிந்திருக்கிற மனுஷர்களை பார்க்கும்போது அறுவர் எவ்வளவு அளவுக்கு இந்த இது ரொம்ப சோகமான ஒரு கதை தான். மனுஷனை போய் இப்படி படிக்கிறோமேன்னு, ஆனா எந்த அளவுக்கு மனுஷனுடைய சீரழிவை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய கிருபை எவ்வளவு பெருசுன்னு நமக்கு உணர முடியும். இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு தான் இயேசு வந்தார், இப்படி சீரழிந்த மனுஷர்களுக்கு தான் இயேசுடைய. இந்த மனுஷன் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது இயேசுடைய மகிமையை இன்னொரு காட்சியில நம்ம பார்க்க முடியும். இந்த யோவான் இதை ஏன் எழுதியிருக்கிறாரு, இதை ஒண்டி பார்த்து முடிப்போம். யோவான் இதை ஏன் எழுதியிருக்கிறாரு, இயேசு எவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரி தானே இருக்கு, இயேசு எவ்வளவு அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. இயேசு யோவான் இப்படி காமிக்கணும்னு விருப்பம் இல்லையே, ஏன் யோவான் எழுதியிருக்காரு தெரியுமா, எந்த காட்சி இயேசுக்கு ரொம்ப அவமானம் கொடுக்கற மாதிரி தெரியுதோ, எந்த காட்சி இயேசுக்கு பயங்கரமா தெரியுதோ, விசுவாச கண்களால் நம்ம பார்க்கும் போது இயேசு மிக உன்னதமா உயரமா அந்த காட்சியிலேயே தெரிகிறார். புரியுதுங்களா, அவ்வளோ மனுஷன் எவ்வளோ கேவலமாக அங்கே பார்க்குறோம். மனுஷனை தான் அது கேவலப்படுத்துதே தவிர கடவுளை கேவலப்படுத்தலை, கடவுளை உயர்ந்த விதத்தில் உயர்த்துது அந்த காட்சி. எப்படி உயர்த்துது, மூணு காரியத்தை பார்ப்போம் இயேசுவை எப்படி உயர்த்துதுன்னு. முதலாவது பார்த்தீங்கன்னா, நித்திய தேவகுமாரன், உலகங்களையெல்லாம் உண்டாக்குன தேவகுமாரன், அவர் ஒரு வார்த்தையில் தான் உலகத்தை உண்டாக்குனார். அது ஒரு வார்த்தை சொல்ல போகிறாரு, உலகங்கள்லாம் இல்லாமல் போயிடப்போகுது. ஆனால் அவர் போய் இவ்வளோ கொடுமை அவருக்கு நடக்கும்போது அவர் அமைதியாக அங்கே நிற்கிறாருன்னா ஏன் அவரால் காப்பாற்றிக்க முடியாமையா நிற்கிறார், அவருக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்க நிற்கிறாரா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா அவங்க ஏஞ்சல்ஸ் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க சோல்ஜர்ஸ், இல்லாமே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட அடி வாங்கினு அவர் நிற்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் அப்படி அவர் அமைதியாக அவர் இருக்கிறார், எதனால, ஏன் தெரியுமா, 700 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு யெகோவாவுடைய ஊழியக்காரன் இப்படி வந்து பாடுபட போறான்னு தீர்க்க தரிசனமா சொன்னதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அங்க அப்படி நிற்கிறார். ஒரு வசனம் படிப்போம், ஐசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அப்புறம் புரியுதுங்களா, இதான் மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அவரு அவருடைய மகா பெரிய பாடுகளுக்கு மத்தியில அவருடைய அமைதிய, அவர் இருக்கிற சைலன்ஸ், எவ்வளவு அமைதியா அதை சைக்க போறாருன்றத தீர்க்க தரிசனமா சொன்னதை நிறைவேற்றும் தக்கதாகத்தான் அவர் அங்க இருந்தார். அப்படி அமைதியா, அவருடைய அமைதி பார்த்து மனுஷனால அப்படி இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. அதுவே நமக்கு என்ன சொல்லணும், பிலாத்தலா ரொம்ப ஆச்சரியப்பட்டதுக்கு, ஒருவேளை ஒரு சாதாரணப்பட்ட மனுஷனா இல்லன்னு ஆச்சரியப்பட்டதுக்கு என்ன தெரியுமா காரணம், அவருடைய அமைதி தான். மனுஷனால கிருபை நிறைந்த கடவுள்னால தான் அப்படி இருக்க முடியும். அவர் அவ்வளவு அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்ன, அந்த தீர்க்க தரிசனம் போட்டிருப்பதுனால, யெகோவாவுடைய பாடுபடுகிற ஊழியக்காரனா அவர் பாடுபட்டுக்கிட்டது இருந்ததுனால தான் அவர் அவ்வளவு அமைதியா இருந்தார். புரியுதுங்களா, இந்த காட்சியில நம்ம என்ன பாக்குறோம்னா அவருடைய மகிமை, அவருடைய அமைதியின் மகிமையை பாக்குறோம். ரெண்டாவது அவருடைய விசுவாசத்தை நம்ம இதுல பாக்குறோம். எப்படி விசுவாசம், எபிரேயர்ல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க விசுவாச ஓட்டத்தை ஓடணும். நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு வாட்டி, யார பார்த்துக்கிட்டு ஓடணும், உங்க கண்கள் யார் மேல இருக்கணும், இயேசுவை பார்த்துக்கிட்டு ஓடுங்கன்னு போட்டிருக்கு. எப்படி இயேசுவை பார்த்துக்கிட்டு ஓடுறது அப்படின்னா, இயேசுக்கு இருந்த விசுவாசத்தை நம்ம இங்க பார்க்கணும். ஏன், அதே ஐசாயா 50:5 படிங்களா,
கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்புக்கொடுத்தேன்.
அடிக்கிறவர்களுக்கு என்ன கொடுத்தேன், என் முதுகை நான் கொடுத்தேன். அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து அவர் அடிக்கணும்னு பார்த்துருந்தாலும் ஒரு அடி அவரை தொட்டிருக்க முடியாது. இவர் அவர் முதுக கொடுத்தாரு அவங்க அடிக்கிட்டோன்னு, அவராக கொடுத்தாருங்க. அவர் கொடுத்ததுனால தான் அவனால் அடிக்க முடிஞ்சு. புரியுதுங்களா, என் முதுகை கொடுத்தேன். நாங்கள் பாருங்க, ஐசாயிலே வருது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்தேன், என் தாடு மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் மூஞ்ச கொடுத்தேன்றார். அது அதெல்லாம் பிடுங்கியிருப்பானுங்க, நமக்கு தெரியல. அவர் கேலி பண்ணுற மாதிரி தாடியை பிச்சிருந்தா என்ன வழி இருந்திருக்கும், அது பண்ணாங்க. நான் ஐசாயில போட்டிருக்கு, என் முகத்தை கொடுத்தேன். படிங்க, ஏன் இதெல்லாம் நான் கொடுத்தேன் தெரியுமா, 7வது வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, ஏன் இதெல்லாம் நான் செஞ்சேன் தெரியுமா, ஏன் என் முதுக கொடுத்து இதெல்லாம் அமைதியா நான் அனுபவிச்சேன் தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அவருடைய விசுவாசம்ன்றார். ஏன்னா என்னை நீதிமானா காமிக்கிறவர் என் பக்கத்துல இருக்கிறார், நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை பார்த்துக்கிறவர் என் பக்கத்தில் இருக்கிறாருன்றதுனால தான் நான் இது கொடுத்தேன். எங்க இவ்வளோதான் வெக்கப்பட்டு போறாரு, என்ன வெக்கப்பட்டு போகாது இருக்கிறது, ஏன் தெரியுமா, இவ்வளோ வெக்கத்துக்கு மத்தியிலையும் இவ்வளோ ரத்தம், இவ்வளோ வலிக்கு, அதுக்கு அப்புறமா யோசேப்பு அருமேத்தையா யோசேப்புடைய காலியான கல்ற இயேசு நீதிமானன் எல்லாருக்கும் வெளிப்படுத்த போகிறது. மரித்தோர்லேருந்து தன்னை உயிரோடு வல்லமையா எழுப்பி பலத்தா அவர் தேவகுமாரன் உலகம் எங்கும் அறிவிக்கப்படு போறது அவர் நம்பினார். அது எனக்கு தெரியும், என் பிதா எனக்கு செய்ய போகிறாரு, நீதிமானா காமிக்க போறாருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் செய்யச்சுக்கிட்டேன். என் பிதா எனக்கு செய்ய போறாரு, என்னை நீதிமானாக்க போறாரு, எல்லா நாமத்தை விட நாமமா என்னை உயர்த்தி மேகங்கள்ல நான் மகிமையா வந்து எல்லோரையும் நியாயத்தீர்க்கும்படி என் பிதா எனக்கு செய்ய போகிறாரு, அவருடைய வாக்கு தத்துவத்தை நான் நம்புவேன், அதனால நான் அமைதியா என் பிதாவை நம்பி நான் அடி வாங்குவேன்றார். அதுதாங்க விசுவாசம். விசுவாசம்னா என்ன தெரியுமா, நம்ம காணுகிற, நம்ம மேல வருகிற அனுபவங்க, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு மத்தியில கடவுளுடைய வசனத்தை நம்புறதுதான் விசுவாசம். நமக்கு ஏற்படுகிற அனுபவங்களுக்கு விரோதமாக, நமக்கு எவ்வளவு கஷ்டம் கடவுள் அப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நமக்கு எவ்வளவு கஷ்டம் வருதேன்ற அந்த கஷ்டங்களுக்கு விரோதமாக, நம்ம பார்க்கிற நிகழ்கால காட்சிகளுக்கு விரோதமாக அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். புரியுதுங்களா, கடவுள் எனக்கு கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு என்னை காப்பாற்றுவாருன்னு, அந்த வாக்கு தத்துவத்தை நான் நம்புவேன், இதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றது தான் விசுவாசம். அவருடைய வேதனை, இயேசு என்ன மாதிரி வேதனை, என்ன மாதிரி வலி, என்ன மாதிரி அவமானத்தை அனுபவிச்ச பிறகும் விசுவாசத்தின் ஹீரோவை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு போய் பலி கொடுக்கும் போது அது பெரிய விசுவாசம் இல்ல, மோசே எகிப்தெல்லாம் விடும் போது அது பெரிய விசுவாசம் இல்ல, பிலாத்துடைய அரண்மனையில விசுவாசத்தின் பெரிய ஹீரோவை பார்க்கிறோம். அவரை பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஓடணும் விசுவாச வாழ்க்கையில. என்ன விசுவாசம் அவருக்கு, இந்த வேதனைக்கு மத்தியிலையும் என் பிதாவுடைய பிராமிசை நிறைவேற்றுவாருன்னு நம்பினார். நமக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் வரலாம், அதுக்கு மத்தியிலையும் யாரை பார்த்துட்டு ஓடணும், என் தேவன் என்னை உயர்த்துவான்னு சொல்லியிருக்காரு, என்னை வெக்கப்பட விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அவர் ராஜ்யத்துக்கு என்னை கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பி நம்மளுக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள், நம்ம கண்ணில் பார்க்குற நம்மளுடைய அனுபவங்களுக்கு விரோதமா கடவுளுடைய வசனத்தை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுதான் இயேசு நம்பினார். அந்த நிலைமையிலையும் அவர் இயேசு அதைத்தான் நம்பினார். நம்ம பார்க்கிறோம் கடைசியாக அவருடைய அன்பை நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பு எங்க அவருடைய அன்பை பார்க்கிறோம், தம்முடையவர்களை அன்பு வைத்தபடி முடிவு பரியந்தம் அவர்களை அன்பு வைத்தார்னு வருது இல்லைங்களா. ஏன் அவர் அவ்வளோ சகிச்சுக்கிட்டாரு, ஏன் அவ்வளோ வாரினால் அடி வாங்கினாரு, ஏன் தெரியுமா? அதை பார்க்கும்போது தான் என்ன அன்பு, என்ன அன்பு. உங்களுக்கும் என்னையும் நினச்சிக்கிட்டு தாங்க அவர் அந்த அன்பு அடி வாங்கினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த அடி வாங்கினார். கடவுளுடைய உக்கிர கோபாக்கின தண்டனை நம்ம மேல வரக்கூடாதுன்னு தான் அவர் அடி வாங்கினார். ஐசாயால போட்டிருக்கு, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர்களுடைய தழும்புகள்னால் அவருடைய தழும்புகள்னால் நாம் சுகமாகணும். அவருக்கு ஏன் அந்த அடி அடிச்சாங்க தெரியுங்களா? அந்த வாரினால் அடிச்சது என்ன தெரியுமா சொல்லுது? நம்மளை தேவ உக்கிர கோபாக்கின நம்ம மேல அந்த வாரில் அடிக்கணுங்க. அது நம்ம மேல உழுவக்கூடாதுன்றதுக்காக. நித்திய நித்தியமா உழுவோம் நம்ம மேல அடி, நித்தியமா நம்ம மேல அடி உழுவக்கூடாதுன்றதுக்காக அந்த வாரில் அவர் அடி வாங்கினார். அவருக்கு முள்முடி சூட்டினாங்க. அது என்ன தெரியுமா? அதெல்லாம் அன்பின் சின்னம். இயேசு நம்ம கொடுத்த அன்பின் சின்னங்க இதெல்லாம். முள்முடி எங்க இருந்து வந்துச்சு? ஏன் முள்முடி சூட்டினாங்க? ஏதேன்ல ஆதாம் சந்தோஷமா இருந்தான். அவன் பிசாசு வந்து என்ன சொல்லுச்சு? நான் உன்னை கடவுளை மாதிரி ஆக்குறேன், நான் உன்னை ராஜா மாதிரி நீ ஆட்சி செய்யும்படிக்கு நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு? பாவம் செய்ய வச்சுச்சு இல்லையா? அதனால மனுஷன் நம்மளுக்கு வந்தது என்ன? ராஜா தான் ஆனோம், ராஜா தான் ஆனோம், நம்ம தான் ஆட்சி செய்யற மாதிரி ஆனோம். என்ன மாதிரி ராஜா தெரியுமா? கடவுள் சபிச்சார் பூமியை, சபிச்சுட்டு சபை சாபத்துக்கு அடையாளமா என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? அந்த பூமி உனக்கு முள்ளுகள் தான் விளைவிக்கும், நீ கஷ்டப்பட்டு தான் அந்த பூமியை நீ விளைச்சல் செய்யணும். இயற்கையா அந்த பூமி உனக்கு என்னத்தான் கொடுக்க போகுது? முள்ளுகள் கொடுக்க போகுதுன்னு ஆதியாமத்துல நம்ம மேல கொடுத்த சாபத்தின் சின்னம் என்ன தெரியுமா? முள்ளுகள். அந்த முள்ளுகள் நம்மளையே ராஜ் பாவம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஓ ராஜாவாகணுமா, உன்னை ராஜாவாக்கி உனக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உனக்கு முள்ளு சாபத்தை கொடுக்க போறேன். தலையில கிரீடம் என்ன? முள்ள கொடுத்து நம்மளை கேலி பண்ணிருச்சு பாவம். ஏதேன் தோட்டத்துல நம்மளை ராஜாவாக்குறேன்னு நம்மளை கேலி பண்ணிருச்சு. நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய சாபங்களை எடுத்துக்கிட்டு நமக்கு வரக்கூடிய கேலியை அவர் எடுத்துக்கிட்டு முள்முடியை சுமந்துக்கிட்டு அங்க நிக்கிறாருங்க. நம்மளுடைய அந்த கலாத்தியர்ல போட்டிருக்கிற மாதிரி, கலாத்தியர் 3:13 என்ன போட்டிருக்கு தெரியுமா? கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதாங்க சுவிசேஷம். நம்மளுடைய சாபத்தை கிறிஸ்து தன் தலைமையில எடுத்துக்கிட்டார். அதான் முள்முடி சுமத்துற அடையாளம். எனக்கு வந்த ஏதேன் மூலமா நான் கஷ்டப்படணும், இந்த பூமியில கடவுள் சபிச்சு முள்ள கொடுத்தாரு, அந்த முள்ள அவர் தலைமையில சுமத்தப்பட்டது. அங்கேயே அவருக்கு போட்டாங்க. அங்கி நமக்கு என்ன வாங்கி கொடுத்துச்சு தெரியுமா? அவர் மேல போட்ட அங்கி நமக்கு ஒரு அங்கி சுமத்தப்பட போகிறது. நம்ம பாவங்களை எல்லாம் மறைச்சு ஒரு பாவமோ இல்லாத மாதிரி வெள்ளை அங்கி சுமந்தவர்களா தேவ சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்ம நிக்க போறோம். கடவுள் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்க போறாரு? நம்ம பாவங்கள்லாம் மறைச்சிட போது அந்த அங்கி, வெள்ளை அங்கி தரித்து கொண்டுன்னு வருது இல்லைங்களா? அந்த அங்கி நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த அழுக்கான அங்கி அவர் சுமந்தார். துப்புனாங்க அவரு. ஏன் துப்புனாங்க? ஏன் துப்ப வாங்கினாரு? இதெல்லாம் நம்ம கொடுத்த கிஃப்ட்டுங்க. அவரு எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா? துப்புனாங்க. கடவுள் சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம, கடவுள் சாயல் கொஞ்சம் கூட தெரியாத பிசாசின் சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மாதிரி ஆய்போயிட்ட நம்ம, சிருஷ்டிப்பின் நோக்கத்தை எதுக்காக கடவுள் நம்மளை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை கொஞ்சம் கூட நிறைவேற்றாத நம்மளை பார்த்து, நம்ம முகத்தை பார்த்து கடவுள் துப்புணும். இதுக்காக என் சாயல்ல உன்னை உண்டாக்குன, இதுக்காக என்னுடைய இதுல உண்டாக்குனு பிசாசு சாயல் மாதிரி ஆயிட்டேன்னு போய் கடவுள் நம்ம முகத்துல துப்பணும். ஆனா நம்ம இடத்துல அவர் இருந்து அங்க துப்பு வாங்குறார், புரியுதுங்களா? அதனால தான் அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது, வாரினால் அடிக்கப்பட்டது, அங்கி போடப்பட்டது. இதை பார்க்கிறோம் நம்ம. இந்த மனுஷனை பாருங்கள், கடைசியாக நம்ம முடிப்போம். இதோ இந்த மனுஷனை பாருங்கள். நிறைய இந்த பயன்பாடுக்கு எழுதியிருக்கிற ஒரு சில காரியங்களை ஒண்டி சொல்ற. நமக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது? உங்களுக்கு இந்த மாதிரி முள்முடி சுமத்தப்பட்டு அடிக்கப்பட்டு அங்கி சுமத்தப்பட்டு அந்த நிற்கிற இயேசுவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிகிறது? அவனை அகற்றும், அவனை அகற்றும் நம்ம சொல்ல போறோமா? இல்லை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி அழகு அழகு எனக்கு இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததுலேன்ற மாதிரி அதில் ஏதாவது அழகு உங்களுக்கு தெரியுதா? இதுவரைக்கும் பார்க்கக்கூடாத கண்சிமிட்டாத மாதிரி பார்க்குற அழகு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பரிசுத்தாவி உங்கள் உள்ளத்தில் வேலை செஞ்சாதான் அப்படி நடக்கும். உங்களுக்கு அதில் பெரிய அழகு தெரிஞ்சுன்னா பரிசுத்தாவி உங்கள் உள்ளத்தில் வேலை செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த அழகை பார்த்து அந்த ராஜாக்கு நம்ம என்ன செய்யணும்? முழங்காலிட்டு நீதான் என்னுடைய ராஜான்னு அவரை ஏத்துக்கிற இதுல நம்ம பார்க்கணும். நீதான் என்னுடைய ராஜா, இல்லைன்னா இந்த முட்டிக்கு வேற வழி இல்லை. அந்த முட்டியை தொட்டு பார்த்துக்காங்க ஒரு வாட்டி. இன்னைக்கு அன்புல கீழ்ப்படிதல்ல இயேசுக்கு நீங்க முட்டி போட்டு அவர் ராஜான்னு நீங்க ஏத்துக்கணும், அவர் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லைன்னா அந்த முட்டி தப்பிக்கவே முடியாது. ஒரு நாள் வரும், எல்லா முழங்கால்களும் இன்னைக்கு முடங்கலன்னா அந்த முடங்காலை தொட்டு பார்த்துக்கோங்க, நிச்சயமா ஒரு நாள் முடங்கும். இன்னைக்கு பிலாத்து கூட முடங்கும், அந்த நாள்ல முடங்கி அவர் தான் ராஜான்னு எல்லாரும் சொல்ற நாள் வரும். உங்ககிட்ட இருக்கு சாய்ஸ். இன்னைக்கு அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த மனுஷனை பாருங்கள், அந்த ராஜாவை பாருங்க, அவர் உங்க இருதயத்துல ராஜாவாக ஏத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமா அது முடங்கும். கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க இந்த காட்சி வெறும் நம்ம படிச்சுட்டு இதோடு போயிட போறோமா? நான் யோசித்தேன், சரி ஒரு செர்மனை எடுத்துட்டோம், இந்த காட்சி வந்துச்சு, இயேசுக்கு இதெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்க்குறோம், இதோடு நம்ம முடிச்சிட போகிறோமா, சரி அடுத்த வாரம் வேறன்னு பார்க்க போகிறோமா, இது எந்த அளவுக்கு என்னை பாதிக்க போகிறது? நான் என் மனசில் என்ன முடிவு பண்ணுன்னு தெரியுங்களா? அதுதான் நீங்கள் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காட்சி வந்து நிறைய காரியங்களை மக்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு செஞ்சிருக்கு. அருமையான ஃபாரினர்ஸு, ஃபாரின் லேடி பொம்மை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. தன்னுடைய வாழ்க்கை தன்னைத்தானே வெறுத்து அதையெல்லாம் விட்டு எவ்வளோ கல்கத்தா இந்தியா ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஸ்லம்மில் வந்து மிஷினரியாக வந்து இயேசுக்காக பயங்கரமாக தன்னைத்தானே வெறுத்து ஊழியம் செஞ்சிருக்கு. எது தெரியுமா செய்ய வச்சுச்சு? இந்த காட்சி தான். ஒரு மனுஷன் குஷ்டரோகிங்க ஊருன்னு இருக்கு, அங்கே போனால் குஷ்டம் பிடிச்சிடும் நமக்கு, அப்போல்லாம் மருந்து இல்லை. இந்த காட்சியை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணு தெரியுமா? எனக்கு குஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த குஷ்டரோகி இல்லை, சில பேராவது பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இயேசுவை பற்றி போதிச்சு குஷ்டம் வந்து அங்கேயே செத்துட்டான். அவனை என்ன தெரியுமா செய்ய வச்சுச்சு? இயேசு முள்முடி தடிச்சிருக்கும் போது, என் ரட்சகர் முள்முடி தடிச்சு எனக்காக அவ்வளோ வேதனைப்படும் போது, அவருக்காக நான் என்னை வெறுக்கிறேன், ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருக்கக்கூடாதா? என்னை நான் எப்படி வெறுக்க போகிறேன்? தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கிட்டு பின்னாடி வருகிறவன்னு சொன்னார், என்னை நான் எப்படி வெறுக்க போகிறேன்? அதுதான் அவர் காமிச்சார். இந்த உலக மகிமையை விரும்பக்கூடாது நம்ம. மே பூலோக மேன்மையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஒரு பால்ட்வின் ஒரு ராஜா வந்து எருசலேம் ஆட்சி இது வென்றுட்டாராம், முஸ்லீம் கிட்ட இருந்தெல்லாம் வென்றுட்டாராம். அப்போ அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு நினைச்சாங்களாம் எருசலேம்ல. அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? பட்டாபிஷேகம் என்னுடைய ரட்சகருக்கு முள்முடி சுமத்தின ஊர்ல போய் எனக்கு கிரீடத்தை சுமத்த போறீங்களா? தங்க கிரீடத்தை சே தூக்கி போடுங்க அந்த கிரீடத்தை. நான் அந்த மாதிரி இந்த உலகம் இயேசுவை சிலுவையில் அறைந்த உலகத்தில் போய் நான் பெருசாக ராஜா மாதிரி அலங்காரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரமாக இந்த உலகத்தின் மகிமையாக நான் தேடுறது, இந்த உலகத்தின் புகழ்ச்சிகளாக நான் தேடுறது, அதாங்க ஒரு கிறிஸ்தவன் நினைப்பான். யோசிச்சு பாருங்க, என் இயேசுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணி அவமானப்படுத்தின ஊரில் போய் நான் போய் ஆடம்பரமாக இருக்கிறது, அப்படிதான் நினைப்பான். அவங்களாம் அப்படித்தாங்க தன்னைத்தானே வெறுத்தாங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த காட்சி கிறிஸ்தவங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே வெறுத்து இயேசுவை பின்பற்றுறோம் நம்ம சொல்லிக்கிட்டு நம்மளை என்ன செய்ய போகிறது? நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது வரைக்கும் இயேசுக்கு செய்யாத ஏதாவது ஒன்று உங்களே உங்களே நீங்களே வெறுத்து ஒன்று செய்ய பாருங்க. இது வரைக்கும் இயேசுக்கு அன்பு காட்டாத ஒரு விதத்தில், இது வரைக்கும் போகாத ஒரு தூரத்தில் இயேசுக்காக செய்ய பாருங்க. என்ன கிஃப்ட் நமக்காக செஞ்சுருக்காரு, அந்த காட்சி, சிலுவை காட்சி, நம்மளையும் பரிசுத்தாவி நம்மளை பாதிக்க வச்சு நமக்கு நம்மளையும் இயேசுக்காக ஏதாவது செய்ய ஏவட்டும்.